கல்வும் திருவடிக்கு அகம் குழையேன் அன்பு உருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேலிற் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்து ஆடேன் தாமாரே விரைகின்றேன் சதுராலே தார்வாணி. நாம் உன்னை பார்த்த போல ஆமாறு எது சாமாறு எது? ஆமாறு அவன் திருவடிக்கு பணி செய்தல் ஆமாறு, அவன் திருவடிக்கு பணி செய்யாம விடுவதெல்லாம் சாம் ஆறு. எதுக்கு அவர் இருக்கிறாரு அப்படி கேட்டா, இவர் ஏன் பறந்திருக்கிறாரு? இறப்பதற்காகத்தான். ஐயோ இறந்துட்டாராமே எங்கன்னாரு, பிறப்பதற்காகத்தான். இதாங்க அவருடைய வேலை, பிறப்பும் இறப்புமே வேலையா போயிடும். நாம செய்யற தொழில்லாம் இடையில இடையே செய்யற தொழில்லாம் சின்ன சின்ன தொழில், உண்மையான தொழில் என்ன தெரியுங்களா, பிறப்பும் இறப்பும் தான். இறந்தது பிறப்பதற்காக, பிறந்தது இறப்பதற்காக. அப்பர் சாமி அதான் சொல்லியிருக்கிறார். இந்த பாட்டின் கருத்து அப்படியே அப்பர்கிட்ட பார்க்கலாம். நீங்க நிலை பெறுமாறு என்னுதியே நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. நம்ம நெஞ்சை பார்த்து சொல்றாரு, நெஞ்சு அலைப்பாயுதுங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. நானும் நினைக்கிறேன் சாமியைத்தான் நினைக்கணும், நான் தழுந்து ஏற வாழ்த்தணும், நல்ல பூமாலை புனைந்து ஏத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா செய்ய முடியலீங்களே சாமி, தடுமாறிக்கிட்டே நிக்கிறனே. அப்படியாப்பா உங்கள்ட்ட தடுமாற்றம் இருக்குதா, இங்க வா, நான் சொல்ற மாதிரி செய், அந்த தடுமாற்றம் காணாம போயிடுங்க. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. உட்கார் பக்கத்துல முதல்ல உட்கார்ந்தாச்சு. என்ன பண்ணும், நெஞ்சு நிலை பெறணுமா? ஆமாங்க சாமி, நெஞ்சு நிலை. சரி நான் சொல்றத கேட்டு, நெஞ்சே நீ வா. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, நாள்தோறும் எங்க சாமி இருக்கிற கோயிலுக்கு போ. எப்ப போலாங்க சாமி? 8 மணிக்கு போலாங்களா, ஒரு 10 மணிக்கு போலாமா? சூரியன் உதயமாவது கூட எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போ. இதெல்லாம் யாருக்கு? நெஞ்சு நிலை பெற மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு. நெஞ்சு நிலை பெற்றவங்க 10 மணிக்கு போகலாம், 12 மணிக்கு போகலாம், சாயந்தரம் போகலாம், எப்ப வேணா போகலாம். என் நெஞ்சு நிலை பெற மாட்டேங்குதுன்னு தடுமாறுறாங்க பாருங்க. அவங்களா காலை நேரமே வாங்கினார். நம்ம திருமுறையில் நிறைய பாட்டு பார்க்கலாமுங்க, காலை நேரமே வழிபாடு பண்றது நிறைய பாட்டு பார்க்கலாம். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் முதல்ல போ. கோயிலுக்கு போய் என்ன பண்ண தெரியுமா, அந்த கோயில் சுத்தமா பூட்டு, நல்ல பசும் சாணம் கிடைக்குமானா சாணம் பூட்டு நல்ல மெழுகு, பக்கத்திலே நந்தவனம் இருக்குமானா போய் நல்ல பூக்களை பறி, அந்த பூவெல்லாம் தொடு, பெருமானுக்கு கொடு. இப்படி நாடோறும் நீ செய். அது மட்டுமல்ல, பூவை கொடுத்துட்டு இந்த பெருமானை பார்த்து ஆனந்தமாக ஆடி பாடி வணங்கு. இப்படி நாடோறும் செஞ்சீனா உன்னுடைய நெஞ்சம் நிலை பெற்றுவிடும். அப்பர்தானுடைய தேவார் நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய சய போற்றி என்னும் அலை புணர்த்தே செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்று அலரா நில். ஆரூரான்னு சொல்லு, அப்படியே சொல்லிக்கிட்டு நில், உன்னுடைய நெஞ்சு நிலை பெறும் அப்படின்னாரு. இதை செய்யாம விட்டுட்டா என்னாவும், சாவதற்கே தொழிலா போயிடும். பிறப்பும் இறப்பும் அதுவே தொழிலாக போயிடும். அதான் இங்க சாமாறுனர். அப்ப ஆமாறு எது சாமாறு எது அப்படின்னு கேட்டா, மேலே சொல்லப்பட்டதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆமாறு, அதெல்லாம் செய்யாம விட்டுட்டா ஆமாறு இல்ல சாமாறா போயிடும். அத சொன்னாரு, ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன். நெஞ்சம் குழையணுங்க, நெஞ்சம் குழைதல் வேண்டும். அந்த நெஞ்சு எப்ப குழையும், மந்திரம் சொன்னாதான் குழையும். அதான் அந்த நெஞ்சு குழைதல் வேண்டும். அந்த நெஞ்சு குழைந்தாத்தாங்க அன்பு உருகும். எனவே அகம் குழையேன் அன்பு உருகேன். அகம் குழையணும் அன்பு உருகணும்னு அர்த்தம். இங்க செய்யாம இருக்கிறேன்னு சொல்றார். உன்னுடைய திருவடியை நோக்கி என்னுடைய நெஞ்சம் உருகுதல் என்பது என்னிடத்துல இல்லை. உள்ளம் உருகாத காரணத்துல கண்ணீர் பெருக்கும் இல்லை. எனவே அகங்குலையேன், அன்பு உருகேன், பூ மாலை புனைந்து ஏத்தேன். அங்கேயும் முன்ன பாட்டே சொல்லிட்டாரு, புனைந்து ஏத்துதல், அதான் புனைந்து ஏத்தேன். புகழ்ந்து உரையேன், இறைவனுடைய பெருமையை சொல்லணுங்க, சொல்லி 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 மகிழணும். புகழ்ந்து ஏத்தேன், அதுதான் நான் தழுந்து ஏற ஏத்தேன் முன்னை பாட்டுல புகழ்ந்து ஏத்தேன். புத்தேளிர் கோமான், புத்தேளிர் அதாவது ஆன்மா ஆன்ம இனங்களாகிய அந்த தேவர் அப்படின்னு சொல்வது உண்டு. ஆனா இங்க திருமால் முதலாகி அந்த தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமானை புத்தேளிர் கோமான், வானவர்களாகிய தேவர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற புத்தேளிர்னா தேவர்களுக்கு புத்தேளின்னு அர்த்தம், வானவர்கள் என்று பொருள். புத்தேளிர் கோமான், தேவர் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கின்ற பெருமானே, நீ திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். அப்ப கோயில கூட்டணும் மெழுகணும், கூத்தாடுதல் உண்டு, கூத்தாடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யாமட்டா தாமாரே இறப்பதே வழியாக, இறப்பதை தவிர வேற ஒன்றும் இல்லாத நிலையில் நான் என்னுடைய வாழ்நாளை வீணே கழித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே தாமாரே விரைகின்றேன், சதுராலே தார்வானே, பெருமானே இறப்பதற்கு தொழிலாகிய நிலையில் அதை நோக்கியே என் செயல் அமைந்திருக்கிறது. எனவே நான் ஆளாகி நிற்காமல் மரணம் என்ற ஒன்றை நோக்கி ஓடுபவனாக என் செயல் அதை நோக்கியதாக அமையப்பட்டிருக்கிறது என்பதை இதில் எடுத்துக்காட்டு. சாமாரே விரைகின்றேன், சதுராலே சார்வான், சதுர் என்பதற்கு வித்தகம் அதாவது சதுரப்பாடு என்று சொல்வாங்க. முன்னே சொன்ன மலையை வில்லாக மாற்றுகின்ற ஆற்றல் உடையவர் அந்த சதுரப்பாடு இறைவனுக்கு தான் உண்டு. எனவே அப்படி சதுரப்பாடு உடைய அந்த பெருமானே எனக்கு நீ வாறு அருள் செய்ய வேண்டும், உன் திருவடியை காணுகிற வாய்ப்பும் உள்ளம் உருகுகின்ற வாய்ப்பும் கண்ணீர் பெறுகின்ற வாய்ப்பையும் தரணும், அந்த அன்போடு உனக்கு பூமாலை புனைந்து ஏத்துதல் வேண்டும், நான் தழும்பு ஏற வாழ்த்துதல் வேண்டும், கோயிலை கூட்டணும் பெருக்கணும் கோலம் விடணும், இதெல்லாம் மணிவாசகர் பெருமான் இடத்துல வேண்டுகிறார். இதெல்லாம் எனக்கு கொடுன்னு, நெஞ்சம் உருகின்ற வாய்ப்பை கொடுன்னு கேட்கிறார், உன் திருவடி இடத்துல அன்பு பெறுவதற்கு அன்பை எனக்கு கொடுன்னு கேட்கிறார், இங்க கோயிலை கூட்டணும் பெருக்கணும் கோலமிடணும்னு கேட்கிறார். நாம சொல்லலாம் இப்ப ஏங்க இதெல்லாம் செய்யலாமா, இதெல்லாம் சரியீங்க, இதெல்லாம் நாம செய்ய வேண்டியதில்லை, நீங்களாம் ஞானத்துக்கு போயாச்சு, நீங்களா இப்ப தீட்சை வாங்கிட்டீங்க, நீங்க சிவ பூஜை பண்றீங்க, சிவன் அடுத்தது இறைவன உள்ளத்திலேயே பூஜை பண்ணிக்கிட்டு வெளியில பண்ணிக்கிட்டு அதோட நில்லுங்க, இந்த கோயில போய் கூட்டுறது பெருக்கிறது கோலம் வர்றது பூ பறிக்கிறது எல்லாம் வேண்டாம் அப்படின்னா, வேண்டாம் என்று கருதி இருந்தால் மணிவாசகர் இதையெல்லாம் வேண்டியிருப்பாரான்னு நினைக்கும். வேண்டுதல் அதாவது இதையெல்லாம் இறைவன் மீது அன்பை ஏற்படுத்துகின்ற சாதனங்கள். அப்ப அந்த அன்பை பெற்றுட்டா விட்டுறலாமா அப்படின்னு கேட்டா, அந்த அன்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதுதாங்க வேண்டும். நீங்க இப்ப அரையாண்டு வகுப்புல தேர்வுல முதல் மதிப்பெண் பெற்றுட்டீங்க, முதல் மார்க் வாங்கியாச்சு அப்படின்னா முலாண்டு வரைக்கும் படிக்காம விட்டுலாமன்னு கேட்டா, அந்த முதல் மதிப்பெண்ணை பெற்ற அந்த மதிப்பெண்ணை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த மாணவன் முன்னை போலவே படிச்சுட்டு இருக்கணும். அப்பதான் முலாண்டு தேர்வுலயும் அந்த அதே மதிப்பெண் பெற முடியும். ஆனா அரையாண்டுலயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்ல, பாத்துக்கலாம் கூட ஆனுவல் எக்ஸாம்ல அப்படின்னா, இந்த ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஜாலியா சுத்திட்டு போயிட்டு இருந்தானா, படிக்கிறதே விட்டுட்டு, நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க்னா முலாண்டு தேர்வு வரைக்கும் இவன் படிக்காம விட்டா என்ன இருங்க, வேற ஒருத்தர் வாங்கிட்டு போயிருவேன், இவன் கீழே தான் நிக்கணும். அப்ப மதிப்பெண்ணை பெறுவதற்கு எவ்வளவு முயன்றோமோ அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவ்வளவு முயற்சி இருக்க வேண்டும். இதாங்க நிலைப்பாடு. ஆக எவ்வளவு ஒவ்வொன்றிலையும் நமக்கு அதான், அப்ப நம்ம அன்பை பெறுவதற்கு எது சாதனமாக நிற்கிறதோ அந்த சாதனத்தை நாம் வாழ்நாள் வரை இடையறாது, நமக்கு நமக்கு வயதாகுதுங்க, டூஸ் அலர்ஜி ஆகுது, அப்ப உழவாரத்தை பண்ணாம விட்டுடுங்க, இல்லீங்க என்னன்னாலும் உழவாரம் பண்ணித்தான் தீருவேன் அது அப்படி சொல்லல, நீங்க இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இறைவன் மீது அன்பு வந்துச்சு, இன்னைக்கு உடனே உடல் ஒத்துழைப்பு தரலையா, அடுத்து படிக்கிறதுக்கு போங்க, இப்படி ஏதாவது ஒன்று அந்த வழிபாட்டு நெறியில இவையெல்லாம் கூடாது என்று எங்கேயுமே சொல்லப்படல, இதெல்லாம் முடிந்தவரை செய்தல் வேண்டும் தான், நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம். இன்றைக்கு இளமையும் வளமையும் இருக்கிற காலத்துல உழவாரம் போன்ற பணிகள் செய்யாம ஒரு 80 வயசுலயே உழவாரத்தை பண்ண போறோம் நினைச்சு பாரு. அன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை செய்யலாம், படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது படிக்கலாம். இப்படி எல்லா விதமான பணிகளும் எல்லாமே இறைவனை நோக்கி செய்கின்ற பணிகள் தான். இதுல இது உயர்வானது, இது பூக்கற்றதை விடங்க இது பெருசுங்க, இதை விட அது பெருசுங்க அப்படிலாம் இருந்திருந்தா நாயன்மார்ல நிக்க வைக்கும்போது சாமி அப்படி நிக்க வச்சிருப்பார், இவர் பூ மட்டும்தான் கட்டினாரு, இவரு தாங்க உழவாரம் பண்ணாரு, இவரு பாட்டு பாடினாரு, அப்ப பாட்டு பாடினால முதல்ல விட்டுட்டு நீங்களை பின்னாடி நிறுத்திக்கலாம் இல்லையா அப்படின்னு. நாயன்மார்ட்ட அப்படி வேறுபாடெல்லாம் இல்ல, இறைவனை நோக்கி தொண்டு செய்தார். அவங்க செய்கிற தொண்டு தன்முனை பற்ற தொண்டு, நான் செய்தேன் என்ற நினைப்பு இல்லாமல் இறைவனை நோக்கி செய்தார்கள். அந்த தொண்டு எதுவாக இருந்தாலும் இறை பணியாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மண்பாண்டம் கொடுத்தவருக்கு என்ன இடமோ அதுதான் நெசவு தொழில் செய்தவருக்கும் கொடுத்த இடம், அதே தான் ஞான சம்பந்த பெருமானு கொடுத்த இடமும் அவ்வளவுதான். 63 அப்படிங்கிற பட்டியல எல்லாருக்கும் ஒரே இடம் தான், இதுல வந்து வேறுபாடெல்லாம் இல்ல. நாமெல்லாம் கருதிக்கிறோம் இது மேலானது இது கீழானது அப்படின்னு, அப்படிலாம் எங்கேயும் சேர்க்கலா பெருமானும் சொல்லலீங்க, எங்கேயும் குறிப்பிடப்படும். எனவே இதெல்லாம் இறைவனை நோக்கி செல்லுகின்ற பணிகளோ அதையெல்லாம் செய்யலாம். இவ்வளவுதான், நீங்க வேற ஒன்றும் வேண்டியதில்ல. ஒரு நம்ம ஒரு தொழில் செய்கின்றோம், அந்த தொழிலோடு இன்னொரு தொழில் அடிசனலா பாக்குறோம், அது அந்த அந்த வேலைக்காகத்தான் அங்க போறோம். கூடவே இதையும் போனா ஒரு 10 ரூபாய் கிடைக்கும்னா இல்லைங்க, நான் இந்த வேலைக்காகத்தான் வந்திருக்கேன் அதை மட்டும் தான் செய்யணும், அது வேண்டான்னு வந்துருமா நாம என்ன கண்டிப்பா என்ன பண்ணுவோங்க, அதையும் கூட செய்யும் நினைக்க முடியுங்களா, இயல்பு அது. அப்ப ஒரு வேலைக்கு வரும்போது அதனோடு கூட இருக்கிற இன்னொரு, நீங்க விவசாயத்துல கூட பாத்தீங்கன்னா ஊடு பயிர்னு ஒண்ணு உண்டு, நடத்த போட்டு எதை முதன்மையான பயனாக ஒன்றை வச்சிருப்பாங்க, அது வளர்ந்து வருகிற பயன் பெறுவதற்குள்ளேயாகவே இடையில சில பயிரை போட்டு அதன் மூலியமா ஒரு பயனை பார்க்கலாம். இது ஊடு பயிர் என்று விவசாயத்துல பெறுங்க, ஒன்றையும் போட்டிருந்தா கூட இடையில இன்னொரு பயனை வைத்து நாம் பார்க்க முடியுங்களா. அது மாதிரி எதெல்லாம் நமக்கு நிலம் சும்மா கிடக்குது ரெண்டு போட்டா அது விளைஞ்சி வரப்போகுது, அந்த அதுக்கு தென்னை மரத்துக்கு போற தண்ணி தாங்க இதுக்கும் போக போகுது, தனியா தண்ணி காட்ட வேண்டியது இல்லைன்னா போட்டா கிடக்குது என்ன கெட்டு போச்சு இப்ப, அப்ப அதுல இன்னொரு லாபம் வருதுன்னா நம்ம எடுத்துக்கொள்வோம் இல்லைங்களா. அது மாதிரி இறைவனை நோக்கி பணிந்த கூட்டினா ஒரு புண்ணியம் கிடைக்குமா கூட்டலாம், இந்த பூவை கட்டி கொடுத்தா புண்ணியம் கிடைக்குமா கட்டி கொடுக்கலாம், ரெண்டு பாட்டு பாடினா கிடைக்குமா ரெண்டு பாட்டு பாடலாம், எனக்கு படிப்பறிவே இல்லைங்களே அப்ப உழவாரத்தோடு இதெல்லாம் செய்யறவங்க எல்லாமே செய்யறாங்க. இதுல போய் இது இது நமக்கு வேண்டியது இல்லைங்க, நாம மேல வந்துட்டோம் நீ கீழே நீ பண்ணிக்க நீ பண்ணிக்க, இதுல மேல கீழே ஒரு பணியும் இல்லை, எல்லாமே நாதன் பணிதான். சிவஞான சித்தியார்ல நம்முடைய அருணந்தி சிவம் மிக தெளிவா சொல்லியிருக்கிறார், இவை அனைத்தும் நாதன் பணிதான். பாடுவதா இருந்தாலும் சரி உழவாரமா இருந்தாலும் சரிங்க, எல்லாமே நாதன் பணி என்கிற பட்டியல் இருக்கிறதை ஒழிய இது ஒன்னு இது ரெண்டு அது மூணு அப்படின்லாம் வேறுபாடெல்லாம் எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. படிக்கிறவங்களுக்கு வேறுபாடு இருக்கலாம், ஒழிய நூல்ல வேறுபாடு எங்கேயுமே சொல்லப்படல. எனவே மணிவாசகர் இதெல்லாம் நான் செய்யாம இருக்கிறனே என்று வருந்துகிறார். எனவே உன்னுடைய திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் இதெல்லாம் செய்யாம என்ன பண்ணிருக்கிறார், தாமா செத்து போறக்கே நோக்கி என் பயணம் ஓடிட்டு இருக்குது பெருமான். இதெல்லாம் செஞ்சா உயிர் கொஞ்சம் கடை தேரும், இதெல்லாம் செய்யாம என் உயிர் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த உடம்பை உயிர் விட்டுவிட போகிறது, விட்டா என்ன பண்ண போறாங்க, ஐயோ எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு கண்ணாடி குட்டில வச்சா பாதுகாக்க போறாங்க. எப்ப ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சிருப்பான், ஏசி போட்டு பிரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சிருப்பான், அதுக்கு மேல ஐயோ ஏசி மிஷினுக்கு வந்து 1000 ரூபாய் 1 மணி நேரம் ஆச்சுன்னா கேட்பாயா, அப்படியா சீக்கிரம் எடுத்துருவியா, இன்னும் 1 மணி நேரம் வச்சிருந்தீங்கன்னா மிஷினுக்கு இன்னும் 1000 ரூபாய் கேட்பான்னா எடுத்து. இவ்வளவுதானுங்க, நாம சம்பாதிச்சு வச்ச சொத்தெல்லாம் பையன் எடுத்துக்குவான் இல்லைங்களா, எல்லாத்தையும் எடுத்துக்குவான். இந்த உடம்புக்கு என்ன நடப்பு கடைசியா கொண்டு தீய வச்சு விட்டுட்டு சிவசிவான் டாட்டா கட்டிட்டு வந்துட்டே நிற்பாங்க. இவ்வளவுதானுங்க, இந்த இவங்க எடுத்துக்கிறதுக்குத்தான் நாம வயசையும் வாய்ப்பையும் கட்டி போட்டு போட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம், டே பாத்துக்கடா டே பாத்துக்கடா அப்படின்னு அவங்க கையில கூட்டு போறது. இவ்வளவுதானுங்க நம்ம வேலை, எதையாவது கொண்டு போறமா இருந்ததுன்னா பரவாயில்ல நீங்க நல்லா சம்பாதிச்சு வைங்க, போகும்போது எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லலாம். என்னத்தை வச்சாலும் எல்லாம் அங்கதான் கொடுத்துட்டு போக போறோம், விட்டு விட்டு போகிறோம் என்பது தெளிந்த பிறகும் எத்தனை எழுதி எழுதி வச்சிருக்கோம் நினைச்சு பாருங்க. ஒரு பேச்சாளர் தான் சொன்னாரு, முதல்ல நம்ம வீட்டுல நாம இறந்துட்டா நம்ம பையன் முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணுவான், டெட் சர்டிபிகேட் மறக்காம வாங்கி வைடாமா ஏன்னு அப்பதான் அப்பா சொத்து மகனுக்கு வரும். அங்க அப்பா போயிட்டாருக்கு என்ன அத்தாச்சிமா, முதல்ல இங்க செத்துக்க, இங்க இங்க பண்ற குலக்க குழிய வெட்டியாச்சா ஆள் அனுப்பிச்சாச்சா எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் பண்ணுவான். முதல் வேலையா போய் நகராட்சியில போய் டெத் சர்டிபிகேட் வாங்கிக்கடா, ஏன் சொத்து உனக்கு வராதுடா இல்லீனா அப்படின்னா முதல்ல அந்த வேலையை தானே பார்க்கலாம். எங்க அப்பாவே போயிட்டாருங்க, அதை வச்சு சொத்து எனக்கு என்னங்க, யாராவது சொல்லுவோமா? நாலு பேர் இருக்கிறாங்க, டேய் ஏதாவது ஒரு சொத்து மறைச்சு வீடா இன்னொன்னு ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு தான் இருக்குதே ஒழிய, அட நமக்கு உயர்ந்த சொத்து நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய அப்பா தான் இத்தனையும் கொடுத்தாரு, அவரை விட வேற என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமா? அட ஒரே காலத்துல பிறந்த ஒரே காலத்துல வளர்ந்த நம்ம அண்ணன் நம்ம தம்பி தானே நம்ம அக்கா தானே எல்லாம் வச்சுக்கணும், யாருக்கு என்ன வேணும் எடுத்துக்கணும்னு சொல்லுமா? அதான் கிடையாது, கோர்ட்ல பாத்துக்கலாம், நீ கொடுக்க மாட்டேன்ல, அரை அடிக்கு போய் கோர்ட்ல போய் செலவு பண்ணிட்டு உட்காந்துக்கோமா இல்லீங்களா? என்னத்துக்கு வெத்து கொண்டு போக மாட்டோன்னு தெரிஞ்சே இவ்வளவுதாங்க வாழ்க்கை. அதனால இந்த வாழ்க்கை உலகியலை நோக்கி செல்லுகிற வரைக்கும் தாம் ஆறு, எப்ப ஆம் ஆறு ஆகும் கேட்டா இறைவனை நோக்கி அவனுக்கு நீங்க கோயிலை கூட்டுவது பெருக்குவது கோலம் விடுவது இதெல்லாம் தாங்க உயிருக்கு துணை, உடம்புக்கு துணை அப்படிங்கறதெல்லாம் இங்க சொத்து பத்து எல்லாமே அதெல்லாம் கூட நமக்கு எல்லா காலம் நம்ம கூட வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோங்க, உண்மையிலேயே இல்லை என்பதுதான் உண்மை. அதனால ஆமாறு வேறு தாமாறு வேறு, அடியார்கள் ஆமாறு நோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய தாமாறு நோக்கி செல்லக்கூடாது. இதுதான் மெய்யானது இதுதான் மெய்யானது. ஏன்னா மக்கள் வழக்குல எல்லாம் சொல்லுவாங்க, காசு இருந்தா தான் ஏன் நாலு பேர் மதிப்பான், காசு இருந்தா தான் மதிப்பான். அப்ப உன்ன மதிக்கல, உங்ககிட்ட இருக்கிற காசை தானே மதிக்கலாம், அந்த மதிப்புக்கு தான் நாமளும் வணங்கி நிக்கிறோம். நம்மளை மதிக்கிற ஆள்கிட்ட நாமளும் வணங்கலாம், நமக்கு பின்னாடி இருக்கிற காசுக்கு தான் மதிப்புன்னு கேட்டா அட காசு தான் ஏன் மதிக்கிறான், நம்மளை மதிக்கலன்னு நமக்கு அறிவு எட்டணும் இல்லைங்களா? அந்த மதிப்பு தாங்க எல்லாரும் வேண்டி நிற்கிறோம், மாலை போட்டாங்களா சாமி போட்டாச்சா நம்மள பெரிய ஆளு சொல்லிட்டாங்களா அப்படின்னா மயங்கி கிடக்கிறோம். அத்தனையும் மயக்கம் தான். உடலை சார்ந்த பற்றுகள் ஆமாறு ஆகாது, உயிரை சார்ந்த பற்று தான் ஆமாறு ஆகும். எனவே இறைவனை நோக்கி செய்கின்ற பணிகளைத்தான் இந்த பாட்டில் கொடுத்திருக்கிறார். எனவே அப்பர் சுவாமிகளும் அதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே மலர் தொடுப்பதும் இறைவன் கோயிலை கூட்டுவது மெழுகுவது கோலமிடுவது இறைவனை நோக்கி ஆடுவதும் பாடுவதும் தான் ஆம் ஆறு என்று மணிவாசக பெருமதை வலியுறுத்துகிறார்.